الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وبعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கண்ணியத்திற்குரிய மதிப்பிற்குரிய அல்லாஹுடைய அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை இந்த நேரத்தில் போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹுடைய கண்ணியத்திற்குரிய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய பாசத்திற்குரிய குடும்பத்தார், உறவினர்கள், தோழர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவனாக, எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹுடைய அன்பையும் அல்லாஹுடைய மன்னிப்பையும் அல்லாஹுடைய நேர் வழியையும் அல்லாஹுடைய தக்வாவையும் வேண்டியவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். சொல்வதில் நேர்மையை கடைபிடிப்பதற்கும் கேட்ட விஷயங்களை அதில் உள்ள தக்வாவுடைய விஷயங்களை, நீதமான உண்மையான விஷயங்களை ஏற்று நடப்பதற்காக உங்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் எல்லா விதமான வழிகேடுகள், குழப்பங்கள், சொல்லில், செயலில், சிந்தனையில், எண்ணங்களில் ஷைத்தான் நம்மை தீண்டி வழிகெடுப்பதிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தெரியவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது எல்லா நல்ல பிரார்த்தனைகளையும் துஆக்களையும் அங்கீகரித்து அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் இன்னையிலும் அருமையிலும் தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தலைப்பு நமது கண்ணியத்திற்குரிய நான்கு இமாம்கள் அவர்களுடைய கொள்கை எப்படி இருந்தது, அவர்கள் இந்த மார்க்கத்தை எப்படி அணுகினார்கள், அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவர்கள் கொடுத்த கண்ணியம் என்ன, அல்லாஹ்வின் வேதத்தை அவர்கள் எப்படி பின்பற்றினார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கு அவர்கள் எப்படி சிரம் தாழ்த்தினார்கள், எப்படி பணிந்து அந்த வழிகாட்டுதலை பின்பற்றினார்கள், உம்மத்துக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதில் எந்த அளவு சிறந்த நம்பிக்கையை பேணினார்கள், அமானிதங்களை பேணினார்கள், இஹ்லாசோடு மன தூய்மையோடு இந்த உம்மத்துக்கு நன்மையை நாடி மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள், அல்லாஹுடைய பொருத்தத்தை தவிர, மறுமையை தவிர, தங்களது கல்வியை கொண்டும் தாங்கள் செய்த மார்க்க பணியை கொண்டும் அவர்கள் வேறு எதையும் நாடவில்லை. தங்களது கல்வியை கொண்டும் தாங்கள் இந்த மக்களுக்கு இந்த உம்மத்துக்கு செய்த மார்க்க பணிகளை கொண்டும் அல்லாஹுவை தவிர, மறுமையை தவிர அவர்கள் எதையும் நாடவில்லை. இப்படியாக இந்த இமாம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அவர்கள் நமக்கு என்ன வழிகாட்டுதலை கொடுத்து சென்றிருக்கிறார்கள், குர்ஆனை எப்படி அணுக வேண்டும், ஹதீஸை எப்படி அணுக வேண்டும், சஹாபாக்களை எப்படி மதிக்க வேண்டும், கல்வியை எப்படி கற்க வேண்டும், இப்படியெல்லாம் ஒரு
நேரிய சரியான வழிமுறைகளை நமக்கு எப்படி வகுத்து தந்து சென்றிருக்கிறார்கள், அதுபோன்று அந்த இமாம்களுடைய பிரிவுக்கு பிறகு, அந்த இமாம்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றதற்கு பிறகு, பிற்காலங்களிலே அந்த கண்ணியத்திற்குரிய இமாம்களின் பெயரால் மக்கள் எப்படி சடங்கு சம்பிரதாயங்களை அவர்களாக ஏற்படுத்தி கொண்டு அந்த இமாம்களின் பெயரிலே, அவர்களுடைய மதுஹபுகளின் பெயர்களிலே இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் நுழைத்து மக்களையெல்லாம் அந்த சடங்கு சம்பிரதாயங்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக, அந்த அனாச்சாரங்களுக்கு அடிமையானவர்களாக ஆக்கி, இபாதத்துகளிலிருந்து மக்களை பிரித்து, வணக்க வழிபாடுகளிலிருந்து சுன்னத்துகளை பின்பற்றுவதிலிருந்து மக்களை பிரித்து, அனாச்சாரங்களுக்குள், அசிங்கமான சமூக தீமைகளுக்குள், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் வெறுப்பான செயல்களுக்குள் சமுதாயத்தை பின்னால் வந்தவர்கள் எப்படி வீழ்த்தி வைத்திருக்கிறார்கள், இவற்றை பற்றியெல்லாம் ஓரளவுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த உரையிலே நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த உரையை ஆரம்பிப்பதற்கு முன்பு ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, உண்மை எது, நேர்மை எது, நீதம் எது என்ற தேடல் இருக்க வேண்டும். குர்ஆன் எதை சொல்கிறது, ஹதீஸ் எதை சொல்கிறது, கண்ணியத்திற்குரிய இமாம்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்ற தேடல், உண்மையான தேடல் உள்ளத்திலே இருந்தால்தான் இந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியும், அங்கீகரிக்க முடியும். கண்மூடித்தனமாக ஒன்றை மறுப்போம், கண்மூடித்தனமாக ஒன்றை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், முரண்டு பிடிப்போம், நாங்கள் இது நாள் வரை தெரிந்து வைத்திருந்ததை தவிர எதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற ஒரு முடிவிலே சிலர் இருப்பார்களேயானால், அவர்களால் இந்த உண்மைகளை புரிந்து கொள்ள முடியாது, இந்த உண்மைகளை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த உண்மைகளை எதிர்ப்பவர்களாக மாறிவிடுவார்கள். ஆகவே அன்பானவர்களே, அல்லாஹுவிற்காக, அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக உள்ளத்தை திறந்தவர்களாக, நல்ல விஷயங்களை தெளிவான ஆதாரத்தோடு கேட்டு அதை வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்ஷா அல்லாஹ் இந்த உரையை நாம் கேட்போம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இதன் மூலமாக நல்ல பலனை தருவார். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்களாக, உண்மையான விஷயங்களாக இருக்குமேயானால் அது அல்லாஹுவின் புறத்திலிருந்து அல்லாஹுவிற்கு எல்லா பொருளும். இதில் ஏதாவது தவறான விஷயங்கள் வருமேயானால் அது என் புறத்திலிருந்தும் ஷைத்தான் புறத்திலிருந்தும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் அதிலிருந்து பாதுகாப்பானாக, உங்களையும் எல்லா மக்களையும் பாதுகாப்பானாக. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரிய இமாம்கள் யார், அவர்கள் வாழ்ந்த காலம் எது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றதற்கு பிறகு சஹாபாக்களுடைய காலம், தாபிஈன்களுடைய காலம் ஆரம்பமாகிறது. அடுத்து சஹாபாக்கள் இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடிய காலத்திலே தாபிஈன்களுடைய காலத்தோடு தபுஉ தாபிஈன்களுடைய காலம் ஆரம்பமாகிறது. தபுஉ தாபிஈன்கள் இந்த காலத்தை விட்டு, இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்கின்ற நேரத்தில்தான் இந்த சிறப்பிற்குரிய இமாம்களுடைய காலம் ஆரம்பமாகிறது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தோடு மிக நெருக்கமாக இருந்தவர்கள்தான் இந்த கண்ணியத்திற்குரிய நான்கு இமாம்கள். சிலர் ஏதோ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, 400 வருஷத்துக்கு முன்னாடி, 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர்களை போல இந்த இமாம்களை எண்ணி வைத்திருக்கிறார்கள். இல்லை, கண்ணியத்திற்குரியவர்கள் இவர்கள் யார் என்றால், நபியினுடைய மாணவர்கள் சஹாபாக்கள், சஹாபாக்களின் மாணவர்கள் தாபிஈன்கள், தாபிஈன்களின் மாணவர்கள் தபுஉ தாபிஈன். அந்த தபுஉ தாபிஈன்களிடத்திலே கல்வி படித்து வந்தவர்கள்தான் இந்த இமாம்கள். இவர்களிலே ஒரு சிலர் நீண்ட ஆயுள் கிடைக்க பெற்ற நபித்தோழர்களில் சிலரை பார்த்தும் இருக்கிறார்கள். அவர்களுடைய முதிய பருவத்திலும், தன்னுடைய அந்த இளமை பருவத்திலும் நபித்தோழர்களில் சிலரை பார்த்திருக்கிறார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களைப் போல். அன்பானவர்களே, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 80 பிறக்கிறார்கள். பிறகு ஹிஜ்ரி 90 இமாம் மாலிக் பிறக்கிறார்கள். பிறகு இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2 நூற்றாண்டிலே பிறக்கிறார்கள். பிறகு 2 நூற்றாண்டுடைய இறுதியிலே இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வருகிறார்கள். இப்படியாக இந்த 4 இமாம்களுடைய காலங்களும் ஒன்றை தொடர்ந்து ஒன்று, ஒருவரோடு ஒருவர் இணைந்தவராகத்தான் அவர்களுடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. அந்த காலகட்டத்திலே இமாம்கள் என்பவர்கள், வழிகாட்டிகள் என்பவர்கள் 4 பேர் மட்டும் இருக்கவில்லை. 4000 மேற்பட்ட பல நூறு மார்க்க, பல ஆயிரம் மார்க்க அறிஞர்கள் இருந்தார்கள். ஒவ்வொரு ஊரிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கல்வி படித்த, தோழர்களிடம் கல்வி பயின்ற நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான தாபிஈன்கள், அவர்களின் மாணவர்கள் இருந்து மார்க்க பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த வழித்தோன்றல்களில் தான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூஃபாவிலே வருகிறார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதீனாவிலே வருகிறார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முதலிலே பாலஸ்தீனம், பிறகு மிஸ்ர் என்பதாக அவர்கள் அங்கே வருகிறார்கள். இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இராக்கிலே, மதீனாவிலே, மக்காவிலே, இப்படி பல இடங்களிலும் அவர்களுடைய கல்வி பணிகள் தொடர்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இமாம்கள் யார்? அந்த கல்வி தொடரோடு, அதாவது நல்ல கவனியுங்கள், கல்வியை படித்தவர்களிடமிருந்து கற்று வந்தார்கள். இந்த ஒரு வார்த்தையை கவனிக்க வேண்டும். கல்வியை படிப்பதற்கு 2 வழிகள் இருக்கின்றன. ஒன்று, கல்வியை கற்ற அறிஞர்களிடமிருந்து கல்வியை படிப்பது. இன்னொன்று, கல்வி எழுதப்பட்ட புத்தகத்தை வைத்து மட்டும் படித்து புரிய முயற்சிப்பது. இந்த 2 வழி இருக்கிறதே, இதற்கு அனுமதி இருந்தாலும் இந்த வழி ரொம்ப டேஞ்சரான வழியாகவும் மாறலாம். ஏன்? ஒரு மனிதன் அந்த கல்வியை தானாக அணுக நினைக்கும் போது அந்த கல்வியை பற்றிய முன் அறிவு அவனுக்கு இல்லாத காரணத்தால் அவன் தானாக அதை அறிய, புரிய, விளங்க, விளக்க, சிந்திக்க, ஆராய்ச்சி செய்ய முற்படும் பொழுது முன்பின் கல்வியின் அந்த வழிகாட்டுதல்கள் அவர்களுக்கு இல்லாத காரணத்தால், கல்வியை பற்றிய அடிப்படை இல்லாத காரணத்தால் அவர் தவறிழைப்பதற்கு அதிகம் வாய்ப்பு உண்டு. அவர் மார்க்கத்தில் குழம்புவதற்கும் குழப்புவதற்கும் வழிகெடுவதற்கும் வழிகெடுப்பதற்கும் அதிகமாக வாய்ப்பு. ஆகவேதான், அதாவது கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களுடைய காலத்தில், அதாவது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பிறகு சஹாபாக்களுடைய காலத்திலேயே வழிகட்ட கூட்டங்கள் உருவானார்கள். சஹாபாக்கள் ஹயாத்தாக உயிரோடு இருக்கும் பொழுதே வழிகட்ட கூட்டத்தார்கள் உருவானார்கள். ஹாரிஜியாக்கள் எப்போது உருவானார்கள்? முஅ்தஸிலாக்கள் எப்போது உருவானார்கள்? முர்ஜியாக்கள், ஜஹ்மியாக்கள், கதரியாக்கள், இப்படி ராஃபிதாக்கள் என்று பல வழிகட்ட கூட்டங்கள் சஹாபாக்களுடைய காலத்திலேயே உருவானார்கள். இவர்களெல்லாம் யார் என்று நீங்கள் வரலாற்றை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தாலே தெரியும். இவர்களெல்லாம் சஹாபாக்களிடத்திலே மண்டியிடாமல், அவர்களிடத்திலே சென்று கல்வி படிக்காமல், தங்களுக்கு கிடைத்ததை வைத்துக் கொண்டு நாங்களே சிந்தித்து விஞ்ஞானிகளாக ஆகிவிடுவோம் என்று தங்களின் அறிவின் மீது நம்பிக்கை வைத்து எழுதப்பட்ட ஏடுகளை கொண்டு கல்விகளை தேடி ஆசிரியர்களை புறக்கணித்தவர்கள் யார்? இந்த வழிகட்ட கூட்டங்கள் எல்லாம் யார்? இவர்கள் ஆசிரியர்களை புறக்கணித்தவர்கள். ஆசிரியர்கள் யார் இந்த மார்க்கத்திற்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து சஹாபா. மார்க்கத்தை போதிப்பதற்குண்டான அனுமதியை வழங்கி, சான்றை வழங்கி, என் தோழர்களை இந்த மார்க்கத்தை நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய யூனிவர்சிட்டியிலே முதல் தரமான சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டவர்கள் சஹாபாக்கள். அலா ஃபல்யுபல்லிகு ஷாஹிதுல் காய், இது வந்திருப்பவர்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஆணை பிறப்பிக்கப்பட்டவர்கள் தான் அந்த சஹாபாக்கள். குர்ஆன் அவர்களுடைய காலத்திலே இறங்கியது, அவர்கள் மீது இறங்கியது, அவர்கள் விஷயத்தில் இறங்கியது, அவர்களை பற்றி இறங்கியது, அவர்களுடன் குர்ஆன் பேசியது. அப்படி என்றால் அந்த மொழியை உடையவர்களாக இருந்த அந்த சஹாபாக்கள் குர்ஆன் விளக்கப்படும் பொழுது, குர்ஆன் ஓதப்படும் போது முழு குர்ஆனையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் ஓத செவியுற்றவர்கள். இன்றைக்கு நம்மள மாதிரி கிடையாது, இமாம் ஏதாவது ஓதுவார், இவர் ஏதாவது சிந்திச்சுட்டு இருக்கோம். இமாம் ஓதுவாங்க, அவர் என்ன ஓதுறாருன்னு இவருக்கு தெரியாது. அவர் சொர்க்கத்தை பத்தி ஓதுறாரா நரகத்தை பத்தி ஓதுறாரான்னு சொல்லிட்டு அரபி மொழியை 7 வருஷம் 8 வருஷம் படித்தாலும் 2 வருஷத்துல மறந்து விடக்கூடிய நிலைமையில் தான் இன்று பலருடைய பலவீனமான நிலை இருக்கிறது. ஆனால் அவர்கள் பிறப்பிலேயே அரபி ஞானம் கொடுக்கப்பட்ட அரபி ஞானத்தின் பண்டிதர்களாக, அரபி ஞானத்தின் மிக ஆழ்ந்த அறிவுடையவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய சிறு குழந்தைகள் கூட அரபி இலக்கண இலக்கியத்திலே கவிபாடக்கூடிய திறமை உள்ள ஒரு ஆழ்ந்த அறிவு மொழி உடையவர்களாக இருந்தார்கள் அவர்கள். அப்படிப்பட்ட தோழர்கள், அவர்கள் அந்த குர்ஆனை புரியவில்லை என்றால் அவர்களுக்கு சொல்லப்பட்ட நபிமொழி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் தான் முதன் முதலாக பேசினார்கள். யாரிடத்தில் ஹதீஸுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் சொன்னார்களா, உங்களிடத்தில் சொன்னார்களா, சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள். அப்படி அவர்கள் அதை முதலாவதாக விளங்கவில்லை என்றால் இந்த உம்மத்திலே யாரால் விளங்க முடியும் யோசித்திருப்பார்கள். அன்பானவர்களே, அப்படி அந்த கல்விகளை கற்றவர்கள் தான் அந்த சஹாபாக்கள் என்ற ஆசிரியர்கள். அவர்களிடத்திலே படித்த தாபிஈன்கள், அடுத்து அந்த தாபிஈன்களிடத்திலே படித்த தபுல் தாபிஈன்கள், பிறகு அவர்களிடத்திலே கல்வி படித்த அந்த இமாம்கள், நீங்கள் இவர்களை இவர்களுடைய வரலாறுகளை நன்கு தெளிவாக கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு அல்லது 3 நாளைக்கு ஆராய்ந்து பார்த்தாலே தெரியும், இவர்களெல்லாம் ஒருவர் ஒருவரை மதிப்பவர்களாகவும் ஒருவர் ஒருவரிடத்திலே கல்வி படித்தவர்களாகவும் அந்த ஒரே ஊற்றிலிருந்து தாகம் தீரக்கூடிய அதே அந்த கல்விமான்களாகவும் இருந்தார்கள் என்பதை. ஆம், சிலருக்கு கேள்வி வரலாம், இவர்களுக்கு மத்தியிலே சட்ட விஷயங்களிலே சில கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றனவே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலே இருக்கக்கூடிய அந்த மாறுபட்ட கருத்துகளின் அடிப்படையில் தான் கண்ணியத்திற்குரிய அந்த இமாம்களிடத்திலும் மாறுபட்ட கருத்துகள் வந்தன. சமுதாயத்தை பிரிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படியாக இந்த சஹாபாக்கள், அதாவது அவர்களுடைய வழியிலே வந்த அந்த இமாம்கள் தாபிஈன்கள், தங்களுக்கு முந்தி வந்த இமாம்களுக்கு ஆசிரியர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதற்காகவோ, தாங்கள் அறியப்பட வேண்டும் என்பதற்காகவோ, தங்களை பற்றி மக்கள் பேச வேண்டும் என்பதற்காகவோ அவர்கள் புதிய கருத்துக்களை மாற்றமான கருத்துக்களை சொல்லவில்லை. இன்று சிலர் செய்வது போன்று இன்று ஒருவர் வித்தியாசமான ஒரு கருத்தை சொல்கிறார் என்றால் அதற்கு என்ன நோக்கம், ஏதாவது வித்தியாசமா சொன்னாதான் மக்கள் நம்மளை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அறியப்பட்ட விஷயத்தை மறுக்க வேண்டும், மறுக்கப்பட்ட விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்பப்பட்ட விஷயத்தை நிராகரிக்க வேண்டும், நிராகரிக்கப்பட்ட விஷயத்தை நம்பிக்கை கொள்ள வேண்டும். இப்படியாக இந்த நூதன சைத்தானிய சாத்தானிய சிந்தனைகள் இது சிலருடைய சிந்தனைக்குள் புகும்போதுதான் அவர்கள் வழிகெடுவார்கள், வழிகெடுப்பார்கள். அன்பானவர்களே, அந்த உயர்ந்த கண்ணியத்திற்குரிய இமாம்கள் இப்படிப்பட்ட அற்ப எண்ணங்களில் இருந்து, அற்ப ஆசைகளில் இருந்து அவர்கள் முற்றிலும் மாறுபட்டவர்கள், அல்லாஹுடைய அருளால் பாதுகாக்கப்பட்டவர்கள். தங்களுடைய ஆசிரியர் கூறிய கருத்துக்கு மாற்றமாக ஒரு கருத்தை அவர் சொன்னார் என்றால் அது விஷயத்தில் அவருக்கு கிடைத்த ஹதீஸினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றினால் தன்னுடைய ஆசிரியருடைய கருத்தை விட்டுவிட்டு அவர் ரசூலுல்லாஹுடைய ஹதீஸின் அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை சொன்னார். காரணம் என்ன? முஸ்லிம்களுக்கு ஒரு இமாம் அல்ல, ஆயிரம் அல்ல, லட்சம் இமாம் அல்ல, கோடி இமாம்கள் அல்ல, இன்னும் எத்தனை கோடி இமாம்கள் வந்தாலும் அவர்களை விட நமக்கு பெரியவர், நமக்கு நாம் ஏற்க வேண்டியவர்கள், நாம் பின்பற்ற வேண்டியவர்கள், நாம் மதிக்க வேண்டியவர்கள். ஏன், எதற்கு, எப்படி என்ற விளக்கம் கேட்காமல் எடுத்து செயல்பட வேண்டியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த அறிஞர்களில் ஒருவருக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் வந்து விட்டால், தன்னுடைய ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த கருத்துக்கு மாற்றமாக அந்த ஹதீஸ் இருக்குமே ஆனால் என்னுடைய ஆசிரியர் இது விஷயத்தில் மன்னிக்கப்பட்டவர், அவருக்கு அந்த கருத்து அந்த ஹதீஸ் அவரை சென்று அடையாததால் அவர் அந்த கருத்தை சொல்லி இருக்கலாம், நான் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேனே தவிர என்னுடைய ஆசிரியரை அல்ல, என்னுடைய ஆசிரியருக்கு நான் துஆ செய்வேன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பின்பற்றுவேன் என்றுதான் அந்த அறிஞர்கள் இருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாணவர்களிலே இரண்டு பெரிய மாணவர்கள் இமாம் யாகூப் அபு யூசுப், இமாம் முஹம்மத் என்ற மிகப்பெரிய கல்விமான்கள். இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களுடைய மாணவர்களில் தலை சிறந்த தலைமைத்துவம் மிக்க மிகப்பெரிய கல்விமான்கள் இமாம் அபு யூசுப் அவர்கள். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய முதல் தலைமை நீதிபதியாக இருந்தார்கள். பல நூறு சட்ட வியாக்கியானங்களை எழுதியிருக்கிறார்கள். இமாம் முஹம்மது அவர்கள் பல ஹதீஸ் நூல்களை எழுதியிருக்கிறார்கள். இந்த ரெண்டு இமாம்களும் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே கல்வி படித்த பிறகு இமாம் அபு ஹனீஃபாவுடைய வாழ்நாள் வரை இமாம் அபு ஹனீஃபாவுடன் இருந்ததற்கு பிறகு இமாம் அபு ஹனீஃபாவுடைய வஃபாத்துக்கு பிறகு அவர்கள் கல்வியை தேடி பயணிக்கும் போது, ஹதீசு கலைகளை படிக்கும் போது, எப்போதெல்லாம் இவர்களுக்கு ஹதீசுகள் கிடைத்துக் கொண்டே இருந்தனவோ தங்களுடைய இமாம் அபு ஹனீஃபா ஆசிரியருடைய கருத்தை விட்டுக்கொண்டே சென்றார்கள். ஏறக்குறைய நூற்றிலே, அதாவது மூன்றிலே இரண்டு சதவீதம், மூன்றிலே இரண்டு சதவீத கருத்துகளை அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். 3% கருத்துகளை, சுலுசையில் மதுஹப், இமாம் அபு ஹனீஃபாவுடைய 3 கருத்தில் 2 கருத்துகளை அவர்கள் விடக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் ஒன்றுக்காக. அன்பானவர்களே, அந்த இமாம்களும் அப்படித்தான் வாழ்நாளிலே தங்களுடைய மாணவர்களுக்கு, தங்களுடைய அந்த கல்வி படித்த அறிஞர்களுக்கு அவர்கள் அறிவுரை சொல்லி சென்றிருக்கிறார்கள். எந்த ஒரு இமாமும் நீங்கள் என்னைத்தான் தக்லீது செய்ய வேண்டும், தக்லீது என்றால் ஆதாரத்தை கேட்காமல் பின்பற்றுவது. ஒன்று இருக்கிறது இத்திபா, இன்னொன்று இருக்கிறது தக்லீது. தெரிந்து அறிந்து புரிந்து பின்பற்றுவது இத்திபா, இன்னொன்று தக்லீது. ஏன், எதற்கு என்று கேட்காமல் அப்படியே பின்பற்றுவது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பயன்படுத்தும் போதே நபியை இத்திபா செய்யுங்கள், நபியை இக்திதா செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதாவது நபியினுடைய ஹதீஸை படியுங்கள், அந்த ஹதீஸை புரியுங்கள், அந்த ஹதீஸை பின்பற்றுங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தக்லீது என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. முஸ்லிம்களே, நபியை நீங்கள் தக்லீது செய்யுங்கள் என்று. உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி, வழிகாட்டுதலின்படி நாம் நபியை பின்பற்ற வேண்டும் என்றால் ஏன், எதற்கு என்று கேட்காமல் பின்பற்ற வேண்டும். அல்லாஹு தஆலா அவனுடைய கண்ணியத்திற்குரிய வேதத்திலே கேட்கிறான், அம் துரீதுன அன் தஸ்அலு ரசூலகும் கமா சுஇல மூஸா மின் கப்ல் ومن يتبدل الكفر بالايمان فقد ضل سواء السبيل. முஃமின்களே, முஸ்லிம்களே, நீங்கள் நபியிடத்திலே ஏன், எதற்கு என்று கேள்வி கேட்க விரும்புகிறீர்களா? அல்லாஹு தாலா இப்படி சொல்றாங்க பாருங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டா நம்ம ஏன் எதுக்கு என்று நீங்க கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருங்க. பேச ஆரம்பிச்சா உங்களுக்குள்ளார இல்லை என்னோட பேச ஆரம்பிச்சிருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டா முஸ்லிம்கள் என்ன செய்யக்கூடாது, ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாது. நபி ஏன் இதை ஏன் சொன்னீங்க, அதை ஏன் சொன்னீங்க, இப்படி ஏன் இருக்கக்கூடாது, அப்படி இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கக்கூடாது. அல்லாஹ் அதை கண்டிச்சு இறக்குற வசனம், முஸ்லிம்களே நீங்க என்ன நபி இடத்துல கிராஸ் கொஸ்டின் கேட்க விரும்புறீங்களா? எப்படி மூசா இடத்துல இஸ்ரவேலர்கள் கிராஸ் கொஸ்டின் கேட்டார்களோ, மாட்டாருங்கன்னு மூசா சொன்னாங்க அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அறுக்க வேண்டியதானே, மூசா ஏன் மாட்டாருங்கணும்? செத்தவனுடைய அதாவது கொலை செய்யப்பட்டவனுடைய கொலையாளிக்கும் மாட்டா இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? சரி, எந்த மாட்டா இருக்கணும், எப்படிப்பட்ட மாட்டா இருக்கணும், என்ன நேரத்தில் உள்ள மாட்டா இருக்கணும், எங்க இருக்கிற மாட்டா இருக்கணும், மேயிற மாடா, உழுவுற மாடா, சும்மா கட்டி இருக்கிற மாடா, இப்படிலாம் குடைந்து குடைந்து தேவையற்ற கேள்விகளை கேட்டார்கள். அல்லாஹ் கேட்கிறான் நம்ம பார்த்து, நம்மளை பார்த்து, உங்களுக்கு அனுப்பப்பட்ட நபியிடத்திலும் இப்படி நீங்கள் கேள்வி கேட்க விரும்புகிறீர்களா சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அப்படி யாராவது எனது நபி இடத்திலே அவர்கள் சொல்லும் போது கட்டுப்படாமல் அதற்கு கீழ்படியாமல் ஏன் எதற்கு என்று கேட்டால், அவர் ஈமானை விட்டு விட்டு குஃப்ரிலே சென்று விட்டார். அல்லாஹ் பாதுகாக்க. ஒரு ஹதீஸ் உங்களுக்கு முன்னாடி வந்துட்டு அவ்வளவுதாங்க முடிஞ்சு. ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று தெளிவான ஆதாரத்தோடு வந்து விட்டால், அதனால தான் அந்த இத்திபா என்ற வார்த்தையை அல்லாஹ் சொன்னார். ஹதீஸ்னு சொன்னாலே கண்மூடித்தனமா நம்புறதில்ல, ஏன்? ஹதீஸில் பொய்யான இட்டு கட்டப்பட்டவைகளையும் புகுத்தி இருக்கிறார்கள், பலவீனமான செய்திகளையும் புகுத்தி இருக்கிறார்கள். எனவே அந்த தெளிவடைந்து சஹீஹான ஹதீஸா சஹாபாக்களிடமிருந்து தாபியங்களிடமிருந்து நம்ப தகுந்த அறிவிப்பாளர்கள் அறிவித்து விட்டார்களா, அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாயிலிருந்து நாம் கேட்டதை போன்றுதான் முடிச்சு, அவ்வளவுதான். அதற்கு பிறகு அதிலே அது அறிவுக்கு ஒத்து வருதா, சயின்ஸுக்கு ஒத்து வருதா, லாஜிக்கு ஒத்து வருதா, மண்ணுக்கு ஒத்து வருதா, மண்ணாங்கட்டிக்கு ஒத்து வருதா, மண்டைக்கு ஒத்து வருதா, நீங்க பார்க்கக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான் இப்படி பார்த்தா வழிகள். அன்பானவர்களே, இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்திலேயே அல்லாஹ் தக்லீதுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி, தக்லீது செய்வதற்கு மிக மிக தகுதி உடையவர்கள், அருகதை உடையவர்கள் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் அதை பயன்படுத்தவில்லை. இத்திதா, இத்திபா, அதீஉ என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். மாணவர்கள், அப்படி என்றால் இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு யார் சொன்னாலும் அது அல்லாஹ் சொன்னதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுக்கும் உட்பட்டு கட்டுப்பட்டு இருந்தால்தான் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டுமே தவிர, ஒரு ஹதீஸ் தெளிவாக நமக்கு வந்ததற்கு பிறகு அந்த ஹதீஸுக்கு மாற்றமாக யாருடைய பேச்சு இருந்தாலும் சரி, நாம் அந்த பேச்சின் பின்னால் செல்லக்கூடாது. அதற்காக அதை கூறியவரை விமர்சனம் செய்வோம் என்றல்ல, தரம் தாழ்த்தி பேசுவோம் என்றல்ல, அந்த கூறியவர் யார் என்று தெரிந்து அவருடைய கல்வி, அவருடைய தக்வா அறியப்பட்ட ஒரு சிறந்த மனிதராக இருந்தார் என்றால் அவருக்கு அந்த செய்தி கிடைக்காமல் போயிருக்கலாம், அல்லது அவர் அந்த ஹதீஸை புரியாமல் இருந்திருக்கலாம். அல்லாஹ் அவரை மன்னிக்க போதுமானவர் என்று துவா செய்து விட்டு நாம் அந்த ஹதீஸின் பின்னால் செல்வதற்கு தான் கட்டுப்பட்டவர்களாக, கடமைப்பட்டவர்களாக இருக்கும். அன்பானவர்களே, இதைத்தான் அந்த நான்கு இமாம்களும் தங்களுடைய வாழ்நாளிலே செய்தார்கள். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நான்கு இமாம்களிலேயே மூத்த இமாம், சஹாபாக்களிலே ஒருவரை பார்த்திருக்கக்கூடிய ஒரு பெரிய அறிஞர். இவர்கள் என்ன சொல்கிறார்கள், இதா ஸஹ்ஹல் ஹதீஸு ஃபஹுவ மத்ஹபி, ஹதீஸ் சஹீஹானதாக இருக்குமேயானால், கவனித்து பாருங்க வார்த்தைகளை பாருங்க, ஒரு ஹதீஸ் சஹீஹானதாக இருக்குமேயானால் அதுதான் என்னுடைய மத்ஹப், அதுதான் என்னுடைய கொள்கை, அதுதான் எனது வழிமுறை. எவ்வளவு தெளிவாக நமக்கு பதிய வைத்து சென்றிருக்கிறார்கள், ஹதீஸுகளை தேடுவதுதான் எங்களது வாழ்க்கை, ஹதீஸுகளை தேடுவதுதான் எங்களுடைய பண்பாடு, அதுதான் எங்களது வழிமுறை, சஹீஹான ஹதீஸ் எதுவோ அதுதான் எங்களது கூற்று, தெளிவாக பதிய வைத்து விட்டார்கள். ஆகவே அந்த இமாம்களை பின்பற்றக்கூடியவர்கள் ஹதீஸுகளை தேட வேண்டும், ஹதீஸுகளை ஆய்வு செய்ய வேண்டும். இன்னும் எவ்வளவு அழுத்தமாக சொல்கிறார்கள், لا يحل لأحد أن يأخذ بقولنا ما لم يعلم من أين أخذناه. சொல்கிறார்கள், நான் ஒரு விஷயத்தை எங்கிருந்து சொன்னேன், எப்படி சொன்னேன் என்பதை அறியாமல் எனது பேச்சை எடுத்து பேசுவதற்கு யாருக்கும் நான் அனுமதிக்கவில்லை. நான் ஒரு விஷயத்தை மார்க்கத்தில் எந்த ஆதாரத்தை வைத்து சொன்னேன் என்பதை அறியாமல் படிக்காமல் அந்த விஷயத்தை எடுத்துச் சொல்வதற்கு யாருக்கும் நான் அனுமதிக்கவில்லை. எவ்வளவு அழகாக தெளிவாக சொன்னார்கள், இன்னும் கடுமையாக சொன்னார்கள் பாருங்கள். ஹராமுன் அலா மன் லம் யஅரிஃப் தலீலி அன் யுஃப்திய பிகௌலி, எனது ஆதாரத்தை தெரியாதவர்கள் எனது பேச்சை வைத்து தீர்ப்பளிப்பதை ஹராம் என்று நான் கருதுகிறேன். நான் ஒரு விஷயத்தை எங்கிருந்து சொன்னேன் என்பதை அறியாமல் எனது பேச்சை வைத்து ஒருவர் தீர்ப்பளிப்பாரேயானால் அது ஹராம். அப்ப ஆதாரத்தை தெரிவாரேயானால் அவருக்கு முன்னால் இன்னொரு ஆதாரம் வரும்போது ஓகே. இந்த இடத்துல இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆதாரம் பலவீனமாக இருக்கிறது, இமாம் ஷாஃபிஈ சொன்ன ஆதாரம் பலமாக இருக்கிறது, அல்லது இமாம் ஷாஃபிஈ சொன்ன ஆதாரம் பலவீனமாக இருக்கிறது, இமாம் அபூ ஹனீஃபாவுடைய ஆதாரம் பலமாக இருக்கிறது என்று ஒப்பிட்டு பார்த்து இவர் இப்போது ஆதாரத்தின் அடிப்படையிலே பேசுவார். யார் ஆதாரத்தின் அடிப்படையிலே அறிஞர்களுடைய கருத்துக்களை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் ஆதாரத்தை பின்பற்றுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றியவர்களாக ஆகுவார்கள், அறிஞர்களை பின்பற்றியவர்களாக அல்ல. அவர்கள் அறிஞர்களை ஆசிரியர்களாக எடுத்துக்கொண்டு அவர்களது வழியில் சென்றவர்களாக எடுத்துக் கொள்ளப்படுவார்களே தவிர பின்பற்றியது யாரை பின்பற்றியவர்களாக இவர்கள் ஆகுவார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அன்பானவர்களே, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய மாணவர் இமாம் அபூ யூசுப் இமாம் யாக்கூப் அவர்களுக்கு சொல்லக்கூடிய நசீஹத்தை பாருங்கள். அபூ யூசுஃபே, லா தத்துப் குல்லமா தஸ்மஉ மின்னி, என்னிடத்திலிருந்து நீ கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் எழுதி பதிவு செய்து கொள்ளாதே. ஏன் தெரியுமா? ஃபஇன்னி கத் அரா அர்ரயல் யௌம், இன்று நான் ஒரு விஷயத்தை சரி என்று யோசிப்பேன் கருதுவேன், வ அத்ருகுஹு கதா, நாளை அதை விட்டு விடுவேன், வ அர்ரய கதன் வ அத்ருகுஹு பஅத கதன், நாளை ஒரு விஷயத்தை சரி என்று நான் கருதுவேன் பிறகு நாளை மறுநாள் அதை விட்டு விடுவேன். ஆகவே என்னுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்து அதன் அடிப்படையில் தான் நடக்க வேண்டும் என்று நீ முயற்சி செய்யாதே, புரிந்துகொள், ஆதாரங்களை தேடு. அன்பானவர்கள், இதுதான் அவர்களது வழிகாட்டுதல். எவ்வளவு தெளிவாக சொல்கிறார்கள் பாருங்கள். இத குல்து கவுலன் யுகாலிஃபு கிதாபல்லா வ கபர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ருகு கவுலி, இது கியாமத்து நாள் வரை வரக்கூடிய முஸ்லிம் உம்மத்துக்காக அவர்கள் கூறிய தெளிவான வழிகாட்டுதல். என்ன சொன்னார்கள்? நான் ஒரு விஷயத்தை சொல்லி சென்றிருக்கிறேன், அந்த விஷயம் உங்களுடைய ஆய்வின்படி அல்லாஹ்வுடைய வேதத்திற்கோ அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கோ மாற்றமாக இருக்குமே ஆனால் எனது சொல்லை விட்டு விடுங்கள். நான் சொன்னது குர்ஆனுடைய ஒரு வசனத்திற்கோ ஹதீஸுக்கோ மாற்றமாக இருக்குமே ஆனால் அதை விட்டு விடுங்கள். இப்ப சிலருக்கு யோசனை வரலாம், அப்ப இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குர்ஆன் தெரியாதவங்களா இருந்தாங்களா, குர்ஆன் படிக்காதவங்களா இருந்தாங்களா, ஹதீஸுகளை அறியாதவங்களாக இருந்தார்களா என்றால், அன்பானவர்களே, அவர்கள் குர்ஆனை கற்று மனப்பாடம் செய்து அறிஞர்களாக இருந்தார்கள், அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹதீஸுகளை முடிந்த அளவுக்கு தேடி அதை கற்ற ஹதீஸ்களை அறிஞராகவும் இருந்தார்கள், அதிலும் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் மனிதர்கள் என்ற அடிப்படையிலே அவர்களிடத்திலும் சில தவறுகள் நிகழலாம். தவறுகளை விட்டு பாதுகாக்கப்பட்டவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அவர்களிடத்திலே தவறுகள் நிகழாது, அப்படி நிகழ்ந்தால் அல்லாஹ் அதை திருத்தி விடுவான். மனிதர்களிடத்திலே தவறுகள் நிகழலாம், அதற்கு பல காரணங்கள், மறதி இருக்கிறது, புரிவதில்லை அவர்களுக்கு, ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, ஹதீசுகள் சென்று சேருவதிலே தாமதம் இருக்கிறது, இதனால் அவர்களிடத்திலே மாற்றங்கள் ஏற்படலாம். கண்ணியத்திற்குரிய நான்கு இமாம்களை பொறுத்தவரை ஆரம்பத்திலேயே நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு ஹதீஸ் சரியானது என்று தெரிந்ததற்கு பிறகு இந்த விஷயத்தை மனசுல நல்ல தெளிவா பதிவு செய்து கொள்ளுங்கள். நம்முடைய மூத்த கண்ணியத்திற்குரிய அந்த இமாம்களை பற்றி, அவர்களது மாணவர்களை பற்றி, நம்முடைய சிறப்பிற்குரிய அந்த இமாம்களில் யாரும் மனமுரண்டாக வேண்டுமென்றே தெரிந்து கொண்டே ஹதீஸுக்கு மாற்றம் செய்தவர்கள் அல்ல. அப்படி அவர்கள் செய்தார்கள் என்று யாராவது பேசினால் அவன் மிகப்பெரிய பொய்.